நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
மெனிஞ்சோகோக்கல் நோய் ஒரு அரிதான பாக்டீரியா தொற்று என்ற போதிலும், கடந்த மாதம் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ஒருவர் இந்நோயினால் இறந்துள்ளார். மிக துரிதமாக இந்நோய் உடலில் பரவுவதால் மரணம் நிகழ்வதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் மெனிஞ்சோகோக்கல் நோயினால் இறந்தவருக்கு இருந்த அறிகுறிகள் பற்றி அவரின் மைத்துனர் சொல்வதை கேட்போம்.
வணக்கம், என்னுடைய பேர் ஜீவகன். அண்மையிலே என்னுடைய மைத்துனர் காலமாகிவிட்டார். அவருடைய பேர் ஜெயகாந்தன். கடந்த ஆகஸ்ட் 24 துரதிருஷ்டவசமாக நாங்கள் அவரை இழந்து விட்டோம். இதற்கான காரணமாக இறுதியில் கூறப்பட்டது அவருக்கு மெனிஞ்சோகோக்கல் என்ற ஒரு நோய் ஏற்பட்டதாக. இதற்கு முன் அவர் வேறு எந்த விதமான சுகாதார பிரச்சனையும், அதாவது ஹெல்த் ப்ராப்ளமும் அவருக்கு இருந்ததில்லை. லேசான தடிமல் காய்ச்சல் கூட பெருசாக வந்ததில்லை. மிகவும் திடகாத்திரமாகத்தான் இருந்தார். ஆகஸ்ட் 23 ஞாயிற்றுக்கிழமை இரவு அவருக்கு ஒரு திடீரென்று ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது. காய்ச்சலும் அத்துடன் சேர்ந்து உடல் நோ அல்லது உடல் உழைவு, பாடி பெயின் என்று சொல்லக்கூடிய உடல் உழைவு ஏற்பட்டது. அதன் பின் அதிகாலை 4 அளவில் அவருக்கு வயிற்றோட்டமும் காணப்பட்டது. சாதாரணமாக நாங்கள் இப்படியான நோய்கள் வந்தால், நிலைமைகள் ஏற்பட்டால் பனடோல் எடுத்துவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டால் சில வேளைகளில் சரியாக போகும். ஆனால் இவருடைய விடயத்தில் அது வேறு விதமாக நடந்தது. அடுத்த நாள் காலை, அதாவது திங்கட்கிழமை 24 காலை, தங்களுடைய குடும்ப வைத்தியர், அதாவது ஜிபி என்று சொல்லப்படுகின்ற வைத்தியரை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார்கள். அவருடைய ஆலோசனைப்படி அவர் இவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லும்படியும், உங்களால் போக முடியாவிட்டால் ஒரு ஆம்புலன்ஸிலாவது போங்கள் என்றுதான் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி இவர்கள் வைத்தியசாலைக்கு போயிருக்கிறார்கள். அப்போது இவருடைய மனைவியும் கூட சென்றிருக்கிறார். மனைவியை உள்ளே அவர்கள் அனுமதிக்கவில்லை. அவர் கோவிட் டெஸ்ட் செய்யாதபடியாலே நோயாளியை மாத்திரம் உள்ளே எடுத்துக்கொண்டு மனைவியை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அதன் பிறகுதான் அவர் வீட்டுக்கு வந்து என்னை தொடர்பு கொண்டு இப்படியாக நடந்தது, அவர் இப்பொழுது வைத்தியசாலையில் இருக்கிறார் என்று கூறினார். நான் அவருடைய இரு சகோதரிகளையும் அழைத்து அவர்களுக்கு இப்படி நடந்தது என்று கூறிவிட்டு மீண்டும் என்னுடைய மைத்தினரின் துணைவியாரை தொடர்பு கொண்ட பொழுது, அவர் தனக்கு வைத்தியசாலையிலிருந்து அழைப்பு வந்ததாகவும் வைத்தியர்கள் வருமாறு கூறியதாகவும் அவர் போனார் வைத்தியசாலைக்கு. அதன் பின்னர் ஒரு 1 பிறகு அவர் என்னை அழைத்து தன்னுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருமாறும் வைத்தியர்கள் பேச வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். உடனே நான் அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு அவருடைய பிள்ளைகளை கூப்பிடுவதற்காக போனேன். போகின்ற வழியிலே எனக்கு அவர்களுடைய இன்னொரு குடும்ப நண்பர், அவர் ஒரு வைத்தியர், அந்த வைத்தியசாலை அவரிடமிருந்து ஒரு கோல் வந்தது, இவர் உங்கள் மைத்துனர் தவறிவிட்டார், இருந்தாலும் நீங்கள் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள், நாங்கள் அடுத்த விடயங்களை கவனிக்க வேண்டும் என்று. இது ஒரு மிக சொற்ப நேரத்தில் நடந்து முடிந்தது. இரவு காய்ச்சல் இருந்தது, அதிகாலையில் வயிற்றோட்டம் ஆரம்பமானது. அதன் பின்னர் இவர்கள் ஆம்புலன்ஸை அழைத்த பின் அவருடைய மனைவி அவருடைய உடைகளை மாற்ற முயற்சித்த போது அவருக்கு ரேஷ் இருப்பதை கண்டார். அந்த ரேஷிலிருந்து எந்த விதமான வேறு எந்த விதமான பிரச்சனையும் இருக்கவில்லை. அந்த இச் என்று சொல்லப்படுகின்ற கடி போன்ற எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. அது ஒரு சைலண்ட் ரேஷ் ஆகத்தான் இருந்தது. அவர் உடைகளை களைந்த போதுதான் கண்டறிப்பிய ஒரு ரேஷ் இருக்கிறதாக. அதன் பின்னர் வைத்தியசாலையில் அவருக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர் நம்மிடம் பேசும்போது சொன்னார், அவர் ஆம்புலன்ஸில் வரும் பொழுதே அவர் மிகவும் வெரி லேட் ஸ்டேஜ் சொல்லி அவருடைய நிலை வெரி அன்ஸ்டேபிளாக இருந்தபடியால் தாங்கள் அவரை ஒரு ஸ்கேனுக்கு கூட கொண்டு போக முடியாத நிலையில் இருந்தார். இப்படி வைத்தியசாலைக்கு வந்த ஒரு 3-4 உயிரிழந்து விட்டார் என்று அந்த வைத்தியர் எங்களுக்கு குறிப்பிட்டார். எனவே எல்லாரும் ஏதாவது உங்களுக்கு பிரியான அறிகுறிகள், சந்தேகங்கள் இருந்தால் உடனே மருத்துவ உதவியை நாடுவது நல்லது. ஒரு துயரமான நிகழ்வு, ஆனால் மிக துரிதமாக எங்களுக்கு தெரிய வந்ததிலிருந்து இறுதி வரை மிக துரிதமாக நடந்தேறிவிட்டது. யாரும் ஏதும் நினைப்பதற்கிடையில் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. நன்றி, வணக்கம்.
அடுத்ததாக மெனிஞ்சோகோக்கல் நோய் மற்றும் அதனை கண்டறிவது எப்படி என நியூ சவுத் வேல்ஸ் டுங்காபி பிரிட்ஜ் வியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவர் டாக்டர் சிதம்பரம் பிள்ளை தவசீலன் அவர்களிடம் கேட்டறிவோம்.
வணக்கம் டாக்டர் சீலன் அவர்களே.
வணக்கம் செல்வி.
கோவிட்-19 கொரோனா தொற்று நோய் பரவலை கட்டுப்படுத்த உலகமே போராடி வரும் வேளையில் மற்றும் ஒரு தொற்று நோயான மெனிஞ்சோகோக்கல் நோய் பற்றி பேச உள்ளோம். முதலில் மெனிஞ்சோகோக்கல் நோய் என்றால் என்ன என்று சொல்லுங்களேன், அது எதனால் ஏற்படுகிறது என்றும் சொல்லுங்களேன்.
மெனிஞ்சோகோக்கல் நோய் என்று கூறும் போது நாங்கள் ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய இந்த தொற்று நோயானது மிகவும் ஒரு கடுமையாக மக்களை தாக்கக்கூடிய நோயாக இருப்பதனால் இது ஒரு உலக மட்டத்தில் நாட்களிலே ப்ராப்ளமாக இருக்கின்றது. அந்த நோயை நாங்கள் கூறும் போது ஆங்கிலத்தில் கூறுவார்கள் இன்வேசிவ் மெனிங்கோகோக்கல் டிசீஸ். பொதுவாக மெனிஞ்சைட்டிஸ் என்று கூறினாலும் கூட இந்த இன்வேசிவ் மெனிங்கோகோக்கல் டிசீஸ் என்பது அது மெனிஞ்சைட்டிஸ், அதாவது மூளையில் உள்ள அந்த சவ்வை தாக்கக்கூடிய ஒரு தொற்று நோயாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அந்த இரத்தத்திலே உள்ள எண்ணிக்கை அதிருக்கமடைவதனால் ஏற்படக்கூடிய செப்டிசீமியா என்ற ஒரு நோயையும் ஏற்படுத்துகின்றது. சில வேளைகளிலே பாதிக்கப்பட்டவர்கள் மெனிஞ்சைட்டிஸாகவும் இருக்கலாம், செப்டிசீமியா ரெண்டும் சேர்ந்ததாக இருக்கலாம். சில சமயங்களில் மெனிஞ்சைட்டிஸ் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம், சில வேளைகளிலே செப்டிசீமியா மட்டும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம். ஏனென்றால் இவை ரெண்டுக்கும் வெவ்வேறு அறிகுறிகள் இருக்கின்றது. மெனிஞ்சைட்டிஸை எடுத்துக்கொண்டிருந்தால் நாங்கள் அது வந்து அந்த மூளையில் உள்ள அந்த சவ்வை தாக்குவதனால் அவர்களுக்கு தலைவலி அதிகமாக ஏற்படுகின்றது. அது மட்டுமில்ல கழுத்து பிடிப்பு, அதாவது ஸ்டிஃப் நெக் என்று கூறுவார்கள். அது மட்டுமில்லாமல் வெளிச்சத்தை சகிக்கும் தன்மை குறைவடைதல், அதாவது போட்டோபோபியா என்று கூறுவார்கள். சில உலகம் வாந்தி இருக்கலாம். மற்றது அதிக அளவு காய்ச்சல் ஏற்படுகின்றது. இவை அதிகமாக தாக்கப்படும் போது அவர்களுக்கு சுய நினைவு குறைந்தோ இல்லது இழந்தோ இருக்கலாம். செப்டிசீமியா என்று கூறும் போது செப்டிசீமியா அந்த முழு உடம்பையும் அவர்களுக்கு அதை பாதிக்கின்றது. அதனாலே அந்த தசை மூட்டு வலிகள் அவர்களுக்கு வரலாம், வாந்தி ஏற்படலாம். ஆக கூடுதலாக வரும் பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பேப்பியூரா என்று தோலிலே ஒரு கடும் சிவப்புறமான ஒரு ஒரு மாறுதல் ஏற்படுகின்றது. அதுதான் அந்த மெனிஞ்சைட்டிஸ் டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அறிகுறியாக இருக்கின்றது.
சரி டாக்டர், இது வந்து நீங்க ஒரு பாக்டீரியா தொற்று என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அப்படி இருந்த போதும் ஏன் இதனை டயக்னோஸ் செய்வது கடினமாக இருக்கிறது?
ஏனென்றால் இது அந்த பாக்டீரியாவானது உடம்பிலே பாதிப்பை ஏற்படுத்தும் போது அது மிகவும் வேகத்திலே அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. பொதுவாக ஒரு சில மணி நேரத்திற்குள்ளேயே அவர்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஸோ தொடக்கத்திலே அவர்களுக்கு அந்த அறிகுறிகள் வந்து ஒரு தெளிவற்ற அறிகுறிகளாகத்தான் இருக்கின்றது. ஒரு மைல்டு ஃபீவராக இருக்கலாம், இல்லது ஒரு களையாக இருக்கலாம், நித்திர வராமல் இருக்கலாம். அப்படியான அறிகுறிகள் இருக்கும் போது எந்த வைரஸாலேயோ அல்லது பாக்டீரியா அல்லது ஏதாவது ஒரு சாதாரணமான ஒரு கிருமிகளால் ஏற்படுகின்ற நோயை போலக தென்படுகின்றது. ஆகவே உடனடியாக அது ஒரு மெனிங்கோகோக்கல் டிசீஸ் என்று கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கின்றது.
அப்படி என்றால் இந்த மெனிஞ்சைட்டிஸ் தொற்று நோய் வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் என்று சொல்லலாமா?
ஒவ்வொருவரையும் தாக்குவது வித்தியாசமாக இருக்கலாம் என்று அவர்களுக்கு உரிய எதிர்ப்பு சக்தியை பொறுத்ததும் இருக்கலாம். சில சமயங்களிலே இருந்து மீண்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள். சில சமயங்களிலே அதனால ஏற்படுகின்ற பக்க விளைவுகளால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸோட சபை பண்ண மக்களும் இருக்கிறார்கள். ஆகவே இவை ஒரு 10 விதமான மக்களை இறப்புத்தான் ஏற்படுகின்றது. ஆனால் மற்ற 90 விதமான மக்கள் வந்து ஒன்றில் காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லது அவர்கள் முழுவதாக அதிலிருந்து அவர்கள் கியூர் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இதில் இருக்கிற சிம்டம்ஸை பார்க்கும்போது சிலர் வந்து காமன் கோல்டு இது அப்படின்னு சொல்லி தவறுதலாக புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை சரியாக பரிசோதித்து இது வந்து மெனிஞ்சோகோக்கல் டிசீஸ் தான் என்று சொல்லுவதற்கு என்ன பரிசோதனை இருக்கிறது டாக்டர்?
பரிசோதனை என்றால் நார்மலாக அந்த மிகவும் அறிகுறிகள் கடுமையாக போகும்போதுதான் அந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசோதனை நடத்துகின்றார்கள். பரிசோதனையில பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணுவார்கள். ஆனால் பிளட் டெஸ்ட்ல சில வேளைகளிலே அந்த பாக்டீரியா வருவதற்கு சத்தப்பம் இருக்காது. ஏனென்றால் அந்த செப்டிசீமியா வரும்போது பிளட்லேயே அந்த பாக்டீரியாவுக்கு தென்படுகின்றது. ஆனால் அதை விட அவர்கள் பிசிஆர் என்ற ஒரு டெஸ்டை பண்ணுவார்கள் இந்த பிளட்ல, அது வந்து கூட அக்யூரேட் ஆக இருக்கின்றது. ஸோ அதுவும் அந்த உடனடியாக அந்த அதற்கு அதற்குரிய செல்ஸ் வர மாட்டாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மணித்தியாலங்கள் ஏற்படுகின்றது அந்த ரிசல்ட்ஸ் எடுப்பதற்கு. அது மட்டும் இல்லாமல் லம்ப பங்க்சர் என்று சொல்வார்கள், அதாவது அந்த மூளையில் இருக்க திரவத்தை ஸ்பைனுக்குள்ளால எடுத்து அந்த திரவத்தை பரிசோதித்து பார்ப்பார்கள். அது கூட அந்த ரிசல்ட்ஸ் உடனடியாக வராது. ஆகவே உடனடியாக அந்த மருந்தை, அதாவது ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணுவதற்கு டயக்னோசிஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படாது. ஆகவே அந்த அறிகுறிகளை வைத்துத்தான் ஓரளவுக்கு அவர்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த நோயினால் பெரிதும் பாதிக்கப்படும் வயது பிரிவினர் யாராக இருப்பார்கள்?
பொதுவாக குழந்தைகள், 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள். 2வது ஏஜ் குரூப்பை பார்த்தால் நீங்கள் 15 வயதிலிருந்து 19 வயதுக்குரிய அந்த டீனேஜ் வயது உரியவர்களுக்கும் அது பாதிக்கப்படுகிறது.
வயதானவர்களுக்கும் இந்த நோய் வருமா டாக்டர்?
எந்த வயதிலையும் இது வரலாம். ஆனால் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும் போது இந்த 2 வயது குரூப்ல தான் அந்த கூடுதலான ஆட்களுக்கு இது பரவுகின்றது. அதற்கு காரணமும் இருக்கின்றது. ஏனென்றால் சிறு குழந்தைகள்ல வந்து அந்த எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருக்கிறபடியால் அவர்களை பாதிக்கின்றது. இதுல இன்னொரு விஷயம் ஒன்று என்னன்னா, அந்த பாக்டீரியா வந்து பலருக்கு அந்த தொண்டையிலே மூக்கிலேயோ தொண்டையில இருக்கிற அந்த சவ்வில அந்த பாக்டீரியா இருக்கின்றது. ஆனால் அதை அவர்களை பாதிக்காது, அவர் கரியேஸ் என்று கூறுவார்கள். சோ அந்த டீனேஜ் ஆனாக்கள் மற்றவர்களுடைய குளோஸா பழகும் போதும், இல்லது ஒரே ரூம்ல அவர்கள் இருந்து யூனிவர்சிட்டி போகும்போது அவர்கள் ஒரே ரூம்ல இருக்கும் போது அப்படியான குளோஸா இருக்கும் போது ஒருவர்கிட்ட இருந்து மற்றவர்களுக்கு அந்த பாக்டீரியா போகின்றது. இப்படி போகும்போது அவர்களுக்கு கட்டாயம் அந்த அந்த பாக்டீரியால பாதிப்பு ஏற்பட முடியல. அந்த பாக்டீரியா அவர்கள் அவர்கள் ஒரு பாக்டீரியாஸாக இருக்கின்றார்கள்.
இந்த தொற்று ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு எப்படி கடத்தப்படுகிறது டாக்டர்?
இது ப்ரெடிக்ட் பண்றது மிகவும் கஷ்டமானது. ஏனென்றால் ஒருவருக்கு இந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அவர்தான் மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த ரியாலிட்டியை பார்த்தால் அப்படி அந்த அறிகுறியுள்ளவர்கள் வந்து மற்றவர்களுக்கு இதை கடத்துவது பொதுவாக நடப்பதில்லை. பக்கிய ஒருவரிடம் மற்றவர்களுக்கு போகிறார்கள் அறிகுறி இல்லாதவர்களிடந்துதான் இது வருகின்றது. ஸோ அறிகுறி இல்லாதவர்கள் வந்து அவர் கரியஸாக இருந்தால் அவர்கள் என்னவருக்கு கொடுக்கும் போது அவருக்கு சில வழியில அந்த அறிகுறிகளோட வரலாம்.
இதற்கு வந்து தடுப்பு மருந்து இருக்கிறதா? அப்படி தடுப்பு மருந்து நாங்கள் ஒரு தடுப்பு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது ஒவ்வொரு ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு தடுப்பு மருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா?
இதை வந்து சீரோ டைப் என்று கூறுவார்கள். சீரோ டைப் வந்து கிட்டத்தட்ட 13 சீரோ டைப்புகள் இருக்கின்றது. ஆனாலும் அந்த உலகத்திலே 90 மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவது ஒரு 5 ஸ்ட்ரெயினாக. ஸோ அந்த 5 ஸ்ட்ரெயின் வந்து ABCWY என்று கூறுவார்கள். ஸோ அதிலே வந்து அந்த பிக்குரிய வேக்சின் வந்து டிஃப்ரெண்டான வேக்சின். அவை நீங்கள் எல்லாத்துக்கும் கவர் எடுக்க வேண்டும் என்றால் பிக்கு புறம்பாக எடுக்க வேண்டும், அதாவது ACWY-க்கு புறம்பாக எடுக்க வேண்டும். இந்த நோயானது ஒரு காமனான நோய் அல்ல. சில பேர் தாக்குன்றது யாரை தாக்குன்றது எங்களுக்கு தெரியாது. இப்போ நியூ சவுத் வேல்ஸ்ல இந்த வருஷத்திலே 3 பேரை தான் தாக்கி இருக்கின்றது. ஸோ எங்களுக்கு எரி யாருக்கு தாக்க மட்டும் தெரியாது. ஆனால் யாராவது இதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதுக்குரிய தடுப்பூசியை எடுக்கலாம். ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் குரூப்ஸ் இருக்குது, அதுல அந்த குரூப் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஒரு முதலாவது குரூப் வந்து அந்த இண்டிஜினஸ் பீப்புள் ஐலண்டர்ஸ், அவர்களுக்கு அப் டு 19 இயர்ஸ் வந்து அவர்களுக்கு கூடுதலாக இது பாதிக்கின்றது. அதை விட ஹெல்த்தி இண்டிவிஜுவல் வந்து வேற மெடிக்கல் கண்டிஷனால பாதிக்கப்பட்டவர்கள், உதாரணமாக ஸ்பிலீன் இல்லாதவர்கள், அவர்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. அப்படியான அவர்கள் எந்த வயதானாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றது ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸை பொறுத்தவரையில் நான் முதலே குறிப்பிட்டது போன்ற 2 குறைந்த குழந்தைகளுக்கும், 15-19 அந்த டீனேஜ் ஆக்களுக்கும் அந்த அந்த தடுப்பூசி எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஸ்ட்ராங்காக நாங்கள் கூறுகின்றோம். அது மட்டுமில்லை, ஆக்குபேஷனல் ரிஸ்க் ஆக்கி சம் பீப்புள் அந்த லேப்ல மினிங்கோ மிங்கோ கோக்கால் டிசீஸோட அவர்களை கூடுதலாக லேப்ல நாங்கள் வேலை செய்கிறவர்கள் அவர்களுக்கு போட வேண்டும்.
மிக்க நன்றி டாக்டர் சீலன் அவர்களை. பெரிதொரு தலைப்பில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி கல்வி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.